விளம்பரப்புறத்தில் ஊக்கமனும் தருநீரும் உறுதியான தள்ளறி அன்பனும் தொடர்பு இணைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுவோத கவடமிடுகளை துண்டு கருணையினும் விளம்பரம் சித்தி வழத்தை நினைந்து ஒருவனை வெளியிருப்பான். ஊழியர் கோன் கொழுத்த புகழியர் கோன் கடல் போற்றி ஆடுவிசை கண்முதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தபன் பதம் போற்றி உண்மல் திருவாரூர் திருத்தாழ்வு தொல்லை இருப்பிறவை சூடும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை வருவா நெறியடிக்கும் பாதவூர் என்போன் திருவாசகம் என்னும் தேர் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சாமியுடைய திருமணத்திலே 53வது ஆண்டு மிகவும் சிறும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே விளங்கி நின்றார் இந்து வாழ் சபை தில்லையில சுந்தரமூர்த்தி நாயனார் கிளம்பினார் திருநாவலூர்ல இருந்து. அவருடைய நோக்கம் தில்லை பெருமானை வழிபாடு செய்வது என்பது. தில்லைக்கு வந்தவுடனேயே தில்லையிலே அவர் பெற்ற அந்த பேரானந்தத்தில தில்லையை விட்டு பிரிய மனமில்லை. தில்லையையே அவர் அங்கேயே இருந்து விடலாம் என்பதாக எண்ணிவிட்டார். சுந்தரரை பொறுத்தவரையிலும் திருத்துறையூர் என்று சொல்லக்கூடிய அந்த தலம், அதன் பிறகு அவர் வருகின்ற தலமாக விளங்குவது திருவெண்ணை நல்லூரிலே இருந்து கிளம்பி திருத்திலை வருகின்றார். ரெண்டு தலம் தான் நடுவில். திருவெண்ணை நல்லூர்ல பித்தாபுரி சுற்றி ஆரம்பிச்சார் திரு அருள்துறை. அங்கேருந்து ஒரு இரண்டு தலங்கள் தாண்டி இப்பொழுது எங்க வர வேண்டும் என்பதாக சொன்னால் திரு அதிகையை தாண்டி தில்லை. தில்லைக்கு வந்தாரோ இல்லையோ, தில்லையை பெருமானை பார்த்தாரோ இல்லையோ, முழுமையாக அந்த பேரானந்தை பெற்ற நிலையிலே அப்படியே அங்கே இருந்தார். ஐந்து பேர் அறிவும் கண்டடே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவீகமை ஆக நிற்கின்ற நிலையிலே இந்துவாழ் சடையா நாடும் கூத்திலே அப்படியே அங்கே செட்டில் ஆகலாம் குடிபண்ட. சுந்தரரை பொறுத்தவரையிலும் தில்லையிலே இனிமேல் நாம் தில்லையை விட்டு பிரிவது இல்லை, நாம் தில்லையிலே இனி செட்டில் ஆகிவிடுவோம் என்பதாக சொல்லி பெருமானை விட்டு பிரியாத நிலையிலே அவர் நினைச்சார். ஆனா பெருமான் நினைக்கணும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் நாம நினைப்போம் சார் வேர் டு யூ வாண்ட் டு செட்டில், அவன் செட்டில் எங்க ஆகணும் அப்படின்னு நினைப்பான். இப்ப நான் எங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு நான் நினைப்பேன். திருச்சிராப்பள்ளியில நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்னு எல்லாரும். திருச்சிராப்பள்ளியில பெருமான் திருச்சிரபுரம் நம்முடைய தாய்மான சுவாமிகளும் அங்கே இருக்கக்கூடிய அம்மை மட்டுவார் குழல் அம்மை அங்கே இருந்துட்டா எவ்வளவு சிறப்பா இருக்கும். தினமும் போய் அந்த பெருமானை வழிபட்டு வருகின்ற அந்த சிறப்பு, அதை விட வேற பேரு வேண்டுமா அப்படின்னு நினைச்சு திருச்சியில செட்டில் ஆகணும் நாம நினைக்கலாம். ஆனா அவர் நினைக்கணும். நாம எப்பவுமே ஒரு கணக்கு போடுவோம், இது இப்படி செய்யணும் இது இப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டுக்கொண்டு நாம் இருப்போமே தவிர இந்த கணக்கு சரியான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கணும். இந்த கணக்கு சரியான்னு சொல்லி அது சரின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கணக்கை நாம மேல போக முடியுமே தவிர நாம ஒண்ணு நினைத்துக் கொண்டு நாம நினைத்துக் கொண்டு இதுல இங்க செட்டில் ஆயிடலான்னு நினைச்சா அதெல்லாம் இந்த வேலைக்காக. இவரு செட்டில் ஆயிடலான்னு நினைச்சாரு சுந்தர பெருமான். ஆனா பெருமான் நினைக்கணும்ல, நீ இங்க இருக்கணும்னு. நீ என்ன இங்க இருக்கிற, உன்னை யார் இங்க இருக்க சொன்னா கிளம்பு. யாருக்கு தெரியும், 10-12 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில இருக்கும்போது பெங்களூர்ல வந்து செட்டில் ஆகணும்னு யாருக்கு தெரியும், யாரு என்ன சொன்னாங்களா இந்த இங்கேதான் இருக்க போறோம்ட்டு. பெங்களூர் வந்து காலை எடுத்து வைக்கும் போதே எப்ப வெளில போவோம்னு தான் வச்சது. தண்ணி விடாதா? அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சென்னை போயிட்டு வந்துருவோம். சனிக்கிழமை எப்படா வரும்னு இருக்கும். அப்படியே எங்கேயோ காட்டுல கொண்டு வந்து விட்ட மாதிரியும் கண்ணை கட்டி விட்ட மாதிரியும் நமக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இல்லாத மாதிரி எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்தது. சனிக்கிழமை நைட் ஆனா போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட் ஆனா வந்துடுறது. இப்படி வந்து ஒரு நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட நாலஞ்சு வருடம் பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூஸா டிராவல் பண்ணிருக்கேன் சென்னைக்கு. அப்ப வருகின்ற பொழுது நாம நினைக்கிறோம் இது நமக்கு ஒத்து வராதுன்னு நினைச்சு நாம வந்தா இவர் சொல்றாரு இல்ல இல்ல இது இங்க ஒத்து வராது, நீ என்ன நினைக்கிறது இங்க நீதான் இருக்கணும்னு சொல்லி இவர் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறார். சுந்தர பெருமான் இல்ல இல்ல செட்டில் ஆகலாம் இல்ல இல்ல திருவாரூருக்கு வாழ்ந்தாங்க. அப்ப திருவாரூருக்கு வாழ்ந்து சொன்ன உடனேயே அவர் தில்லையை விட்டு கிளம்பியவுடன் எடுத்த முதல் தலம் சீர்காழி. எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்த தலம், திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்த தலமாக விளங்கக்கூடிய சீர்காழிக்கு அருகிலே வருகின்ற பொழுது அடியார்கள் கூட்டம். சுந்தரர் பெருமான்னா அடியார் கூட்டம் எப்படி இருக்கும்னா சும்மா ஜே ஜேன்னு இருக்கும். அவர் சுந்தர பெருமான் போறாருன்னு சொன்னா அவர் கூட இருக்கக்கூடிய அடியார்கள் கூட்டம் அவ்வளவு கூட்டம் நெருங்கும் அடியார் கூட அவ்வளவு அடியார்கள் கூட்டம். அவர் அந்த சீர்காழியை நெருங்குகின்ற பொழுது எல்லாரும் வந்து சொல்றாங்களா சுவாமி சுவாமி திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்த தலம் சீர்காழி இங்கே வந்து விட்டோம் போய் வணங்கலாம் வாங்க சுவாமி வாங்க சுவாமி. ஓ வந்தாச்சா அந்த சீர்காழி எல்லை நாம் வந்து விட்டோம் இங்க வந்துருச்சு இதுதான் எல்லை அப்படின்னா இப்ப நீங்க எல்லாம் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நான் இங்க என்ன சாமி இது இவ்வளவு தூரம் வந்தாச்சு அதுவும் சீர்காழி உங்களுடைய ஞான குருவாக விளங்கக்கூடிய திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்த தலம் இத போய் உள்ள வந்து பெருமான அங்க தரிசனம் செய்ய மாட்டேன்னு சொல்லி வெளியிலே நிக்கிறேன்றீங்களே சுவாமின்னு இல்ல இல்ல நீங்க எல்லாம் போங்கன்ற அத்தனை பேரையும் அங்கே அனுப்பிவிட்டு சுந்தர பெருமான் தனியாக இப்பொழுது நிற்கிறார். என்ன பண்றார் தெரியுமா அந்த சீர்காழியினுடைய எல்லையிலே இருந்த சுந்தர பெருமான் அந்த எல்லையை பலமாக வருகின்றார். சீர்காழியினுடைய எல்லையை பலமாக வருகின்றார். ஏன் எங்கள் ஞான குருவாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்த தலத்தை என்னுடைய காலால் மிதிப்பேன். சீர்காழியை திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்த இடம் அதை என்னுடைய காலால மிதிப்பேனா உள்ள என்னை பொறுத்தவரையிலும் இந்த சீர்காழியே திருஞான சம்பந்த பெருமானுக்கு சமம் என்பதாக சொல்லி சீர்காழியை வளமா வர திருஞான சம்பந்தரை வளமாக வந்ததற்கு எனக்கு சமம். இத ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அவர் சொன்னார் சுவாமி நீங்க சொல்றீங்க சரி திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்த தலம்னு சொல்லி சுந்தர பெருமான் காலால மிதிக்க மாட்டேன்னாரு நம்ம பாட்டுக்கு நல்லா நசுக்கு முச்சுக்குன்னு மிதிச்சுக்கிட்டு இல்ல எல்லாம் உள்ள போறாங்க அத்தனை பேரும் உள்ள போறோம் ஏதாவது விட்டு வைக்கிறோமா. அது மட்டும் இல்ல திருவதிகைக்கு உள்ள போகும்போது கூட உடைய அரசு உலகு ஏற்கும் உழவார படையாளி அவரு கைத்திரு தொட்டு செஞ்ச தலம்னு இவர் மிதிக்காம விட்டாரு. யார் மிதிக்காம விட்டோம் நம்ம எல்லாம் மிதிச்சுட்டு தானே போறோம். அப்ப ஒரு கேள்வி எழுது எப்படின்னா திருஞான சம்பந்தர் அவதாரம் செஞ்ச தலம்னு சொல்லி இவர் மிதிக்கல ஆனா நாம மிதிச்சுட்டு போறோமே உள்ள அது சரியா இருக்கா இல்லையா அந்த கேள்வி கரெக்ட் கேள்வியா. அப்ப என்ன பொருள் அப்படின்றதுதான் இப்ப நான் கடைசி முதல்ல நான் ஆரம்பிச்சது என்னுடைய பொருளும் அதுதான். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா பக்குவம் என்கின்ற நிலையில எப்படி ஒரு குழந்தையானது தந்தையினுடைய முதுகிலேயும் மார்பிலேயும் தலையிலேயும் மிதிச்சிட்டு தான் போவோம் அது குழந்தை அதுக்கு தெரியாது. வளர்ந்த நிறை பக்குவ நிலையிலே இருக்கின்ற பொழுது அது தொட்டு கும்பிட்டு அது அந்த பக்கமாக ஒதுங்கி போவதைப் போல குழந்தைகளாக இருக்கக்கூடிய நாம் திருவதியை மிதிக்கலாம் சீர்காழியை மிதிக்கலாம் எல்லாத்தையும் மிதிச்சுக்கிட்டு தான் போய் அவரை வழிபடணும். வழிபட்டு பக்குவம் வந்த நிலையிலே நின்றவர் சுந்தர பெருமான் ஆகையினாலே பலமாக வந்தார் அப்படி எடுத்துக்கணும் அந்த பொருள். உடனே இதுதான் சாக்குன்னு வச்சுக்கிட்டு திருவதிகை மைனஸ் சீர்காழி மைனஸ். ஏன்னா ஏன் சார் சீர்காழிக்கு போறதில்ல சார் சுந்தரரே மிதிக்கல ஊர் இல்லையே நான் மிதிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இது வேற ஒரு சாக்கு போக்கு தான் நமக்கு ஆயிரம் வச்சிருக்கோம். ரீசன்ஸ் வந்துட்டு 1000 ரீசன்ஸ் எந்த ஒரு செயலை செய்யலைனாலும் செஞ்சதுக்கு ஏதாவது காரணம் சொல்ல மாட்டான் செய்யாததுக்கு 1000 ரீசன்ஸ் உண்டு. அப்ப இந்த நிலையிலே நாம் பக்குவம் என்கின்ற நிலைக்கு வந்த பிறகு எப்படி அந்த ஆன்மா விளங்கும் என்பதை திருப்பள்ளி எழுச்சியிலே இந்த 8வது திருப்பாடலிலே மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் எடுத்து வைக்கும் ஒரு திருப்பாடல் இன்றைய தினம் 8வது திருப்பாடல். பாடுங்க மாட்டீங்க.
பாத்தீங்கன்னு சொன்னா எங்க இருந்து வருதுன்னா ஒரே ஒரு ரா மெட்டீரியல் இருந்தா வருது.
ஸ்டீல் அயன் ஓர், அயன் ஓர்ல இருந்து எடுக்கும் போது அயன் ஓர் தான் அது. அதுல இருந்து ஒவ்வொன்றாக அதை பிரித்து எடுத்து ஸ்டீல் ஆகி ஸ்டீல்ல இருந்து ஒரு ஒரு மெட்டீரியலா நம்ம செய்கிறதை போல மூலமாக விளங்குவது எதுன்னு சொன்னா எல்லா பொருள்களுக்கும் ஒரே ஒன்றுதான் ரா மெட்டீரியல் மாயை என்று சொல்லக்கூடியது. அதுதான் முதல் காரணம். இந்த முதல் காரணமாகிய மாயையில இருந்து எது வேண்டுமானாலும் எடுத்துட்டு வருவார், எது வேண்டுமானாலும் உள்ள தள்ளுவார். இன்னொரு விஷயம், மாயையில இருந்து வருகின்ற பொருள்கள் இரண்டு பொருள்களாக இருக்கும். ஒன்று துய்க்கும் பொருள், இன்னொன்று அந்த பொருளை துய்க்கின்ற அனுபவிக்கின்ற பொருள். அல்வா வந்து மாயையில தான் வந்தது, அல்வாவை சுவைக்கின்ற நாக்கும் மாயையில தான் வருது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ப்ராப்பர்ட்டியா இருக்கும். ஒரு மாயின்னு ஒண்ணுதான் ரா மெட்டீரியல். இப்ப ரா மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி தானே எல்லா வருகின்ற பொருள்களுக்கு எல்லாம் இருக்கணும் இல்லையா? சூட்சுமத்தை சொல்ற கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல இருக்கிற நயம் ரொம்ப நயமா இருக்கும். இதுதான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் சும்மா கதை அடிச்சுட்டு போறது இல்ல. சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் என்பது அறிவியல் அடிப்படையில யார் எதை கேட்டாலும் அதை நிறுவுவதற்கு சான்றாக நிற்க வேண்டும். மாயைங்கிறதுல இருந்து வந்ததுதான் ரெண்டு பொருளும், மண்ணுல இருந்து வந்த கத்திரிக்காவும் மாயையில தான் வந்தது. உடம்பு என்று சொல்லக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய நாக்கும் அந்த மண்ணுல இருந்தா வந்தது இல்லையா? ஆனா பாத்தீங்கன்னா கத்திரிக்காயே இந்த நாக்கு சுவைச்சு அனுபவிக்கும். கத்திரிக்காய நாக்கு, கத்திரிக்காய் பிடிக்காத உங்களுக்கு அந்த மாதிரி. அப்ப அந்த மாயையில இருந்தது எடுத்துட்டு வர பொருளையே இவரு மாயை வல்லான்னு சொல்லுவாரு சேக்கிரார் பெருமான். மாயை வல்லான, ஏன்னா ஒரே மாயையில இருந்து ரெண்டு பொருளை எடுத்துட்டு வந்து ஒன்னு அதை சுவைக்குது, இன்னொன்னு அதை சுவைக்கும் பொருளை கொடுக்குது. இது யாராலும் பண்ண முடியுங்க? இந்த மாதிரி வித்த விச்சதின்றியே விளைவு செய்குவாய் என்பதாக சொல்லுவார் மணிவாசக பெருமான். அவருக்கு எதுக்கு வித்து வித்து இருந்தாதான் விளைச்சல் நமக்கு உண்டு. அவருக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் கிடையாது. எங்க இருந்து வேணா இது வேணா எடுத்துட்டு வருவாரு, திடீர்னு எடுத்துட்டு போடுவாரு. அப்ப இந்த மாயை என்று சொல்லக்கூடியது முதற்காரணம், அவருடைய சக்தி என்பது துணை காரணம். அதுதான் இந்த திரோதானம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு பகுதிகளையும் நம்ம பார்த்தோம். நம்முடைய திருவம்பாவை என்பது திரோதான சக்தியாகவும், இந்த திருப்பள்ளி எழுச்சி என்பது திரோதான சக்தியாகவும் விளங்குகின்ற அந்த நிலை, திரோதானம் என்று சொல்லக்கூடிய இந்த சக்தி துணையாக இருந்து இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்கு அது துணையாக நிற்கிறது. ஆகவே அது துணை காரணம். இந்த ரெண்டுத்தையும் இயக்குகின்ற ஒருவர் உண்டு, அவருக்கு நிமித்த காரணன் என்று பெயர். அவர்தான் எல்லாவற்றுக்கும். நீங்க சொல்லலாம் இந்த மண்ணிலே இருந்து இது வந்தது என்பதாக நீங்கள் எதை காட்டினாலும், எது முதல் என்பதாக சொல்லி முதலாக நீங்கள் சொன்னாலும், அந்த முதலுக்கு அவர்தான் காரணமாக இருப்பார். ஆகவே அவரை முந்திய முதல் என்பதாக, முந்திய முதல் என்பது நிமித்த காரணன். எந்த பொருளையும் எந்த இடத்திலேயும் எதையும் எடுத்துக்கொண்டாலும் அந்த பொருளுக்கு நிமித்த காரணனாக, அந்த பொருளை இயக்குபவனாகவும் அந்த பொருளை தோற்றுவித்தவனாகவும் அதன் பொருளை மீண்டும் தன்னிடத்திலே வாங்கிக் கொள்பவனாகவும் இருக்கும் ஒருவனை முந்திய முதல் என்பதாக சொல்லி அவனை நிமித்த காரணன் என்பதாக அமைப்பார் மணிவாசகர். அவர்தான் நிமித்த காரணன். மாயையில இருந்து எது வர வேண்டும்? மாயை தானாக இயங்காது, இயற்கை தானாக இயங்காது, எல்லாமே சடம். சடப்பொருள்கள் தானாக இயங்காது. மைக்கு எவ்வளவுதான் நான் 30 நாள் லெக்சர் கொடுத்தாலும் வந்த 31வது நாள் இது என்ன முத்தியா பெற்றோம் இல்லையே? இந்த சடப்பொருள்கள் எத்தனை காலம் எதை கேட்டாலும் அப்படியே தான் இருக்குமே தவிர எந்த விதமான மாற்றமும் இல்லை, தானாக இயங்காது. ஆனால் அதை இயக்குகின்ற ஒருவன் அதிலே இருந்து இயக்கினால் மட்டுமே அது இயங்கும். ஆகவே இயற்கையிலே சிவம் நின்று இயங்குகிறது என்பதை காட்டுகின்ற முகமாக, காரணங்களுக்கெல்லாம் முந்தைய காரணமாக விளங்கும் சிவம் முந்திய முதல் என்ற நிமித்த காரணம். அதை இந்த திருப்பாடலிலே எடுத்தவுடனேயே சொல்லுகின்றார், முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்ற அறிவார். மூவர்னா யாரு? திருமால், பிரமன், உருதிர். இந்த மூவரும் அறிகிலர் மற்றும் யாவர் மற்ற அறிவார் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த மூன்று பேர் தான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இந்த அமரர்கள் என்று சொல்லக்கூடிய
கொஞ்சம் சேவை செய்யலான்னு எப்பயாவது ஒரு ஆடிக்கு ஒரு தடவை
பாத்தீங்களா, எப்பயாவது ஒரு தடவை அது தோணுச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அபூர்வம். எப்படியோ குறிஞ்சி பூ பூத்த மாதிரி வச்சுக்கீங்களேன், ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குறிஞ்சி பூ பூக்கும் இல்லையா, அந்த மாதிரி என் கணவனார் இவ்வளவு தூரம் வேலை செய்யறாரு, இவ்வளவு நமக்காக உழைக்கிறாரு வீட்டுல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி அந்த பூக்கும் போது அந்த மாதிரி இவ்வளவு அந்த பாதம் ஆட உயாம சரியாம அந்த பாதம் ஆடிக்கொண்டு இருக்கிறது, இத கொஞ்சம் பிடிச்சு விடலான்னு சொல்லி அம்மையார் அழகா, அந்த அம்மையாருடைய கையே ரொம்ப மென்மை, மென்மையிலும் மென்மை பெருமாளுடைய அந்த திருவடியா, அந்த திருவடியினுடைய மென்மை இது, அந்த திருவடியை அப்படியே பிடிச்சு விடுகின்ற பொழுது முருகர் சொன்னார், ஒருவேளை இந்த அம்மா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டாங்களோ, பிடிக்கும் போது ரொம்ப லேசா பிடிச்சிக்கணும், பிஞ்சு அந்த குழந்தையினுடைய அந்த காலை பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், அது அப்படியே கொஞ்சம் லேசா அப்படி டச் பண்ணீங்கன்னா போதும் செவந்து போயிடும். அது மாதிரி இந்த அம்மா அப்படியே லேசா தடவி விட்டுருக்கலாமே, ஏன் இப்படி பிடிச்சிட்டாங்களோ, அதனாலதான் இந்த திருவடி இப்படி சிவந்து நிற்கின்றதோ என்பதாக சொல்லி, எம்பிராட்டி நரும் தளிர் கை சிவக்க அன்று, அது பிடிச்சதுனால சிவந்துதானா, இல்லை இல்லை, அம்மாவுடைய கை பிடிக்க சிவந்துருமா, அவருடைய திருவடியை விட எங்க அம்மாவுடைய அந்த திருக்கரம் மென்மை, மென்மையிலும் மென்மை அது, அது பிடிக்க இல்லை, அப்ப எதனால சிவந்ததுன்னா இந்த தேவர்கள் ஆனப்பா இவன் என்ன பண்றான், போய் அவருடைய திருவடியில விழுந்து 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 கோடான கோடி தேவர்களும் விழறா, அப்படி விழுந்து விழுந்து அந்த தேவர்களுடைய அந்த திருமுடியில இருக்கக்கூடிய அந்த மௌலி போய் அவருடைய திருவடியில போய் பட்டு 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 அது சிவந்து போச்சு. இப்ப எத்தனை கோடான கோடி தேவர்கள் வந்து வணங்கினால் அவருடைய திருவடி சிவக்கும் என்பதாக ஒரு நயத்தை சொல்வார். அப்படி பந்தனை விரலி அந்த அம்மையினுடைய திருக்கரம் அவ்வளவு மென்மையானது, அப்படிப்பட்ட அந்த மென்மையான கரத்தை உடைய அவளும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருடைய வரனே என்பதாக சொல்லி செந்தழல் குறை மேனியும் காட்டி, செந்தழல் குறை திரு மேனியும் காட்டி, திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி, அந்தனாவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே. இவர்களெல்லாம் தேவர்களெல்லாம் அந்த உண்டது வெறும் அமுது, பெருமான் ஆரமுது, அமுதத்திலே இருந்து வேறுபடுத்தி காட்டுகின்ற அந்த நிலையிலே இந்த அமுதை ஆரமுது என்பதாக சொல்லி மூன்று காட்டி சொல்றார். ஒன்று செந்தழல் குறை திருமேனி காட்டி, அந்த மேனியினுடைய அந்த திருமேனி செந்தழல் மேனி, சிக்கச் சிவந்த அந்த தழல் மேனியை அவருக்கு காட்டினார். ஒன்று திருப்பெரும் துறை உரை கோயிலும் காட்டி, இரண்டாவது அவருக்கு காட்டது திருப்பெருந்துறை கோயிலை காட்டுகின்றார், திருப்பெருந்துறை கோயிலை காட்டினார். மூன்றாவது அந்தனன் ஆவதும் காட்டி, அந்தனன் என்ற சொல் இங்கே குரு என்கின்ற நிலையை குறிக்கும், அந்தனர் என்போர் அறவோர் மற்றும் எப்பு இருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலாம். அப்ப அந்தனன் என்கின்ற நிலை குருவாக வந்தார், மணிவாசக பெருமானுக்கு குருவாக வந்து அவர் அருள் செய்த அந்த நிலைக்கு அந்தனர்னு பேரு. ஆகையினாலே மூன்று காட்டி சொன்னார், செந்தழல் துறை திரு மேனியும் காட்டி, திருப்பெரும் துறை உரை கோயிலும் காட்டி, அந்தனாவதும் காட்டி, இந்த மூன்று காட்டி என்று சொல்லக்கூடிய நிலையையும் நாம் நாளைய தினம் இந்த திருப்பாடலை தொடர்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான திருப்பாடல், மணிவாசக பெருமானுடைய அந்த வரலாற்றினுடைய நுணுக்கமான ஒரு திருப்பாடல். ஆக இந்த திருப்பாடலை நாம நாளைக்கும் இந்த செந்தழல் குறை மேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அந்தனாவதும் காட்டி என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று செய்திகளும் மணிவாசக பெருமான் நமக்கு கொடுக்கும் முத்தான செய்திகள். அந்த மூன்று முத்தான செய்தியை நாம் நாளை தினம் சிந்திப்போம் என்பதாக சொல்லி நம்முடைய கோபால் ஐயா அவர்கள் 7:35 இல்ல இப்ப 7:30 கரெக்டா, 7:30 இப்ப 8:15 மணி வரையிலும் உங்களிடத்தில தான் பெற்ற அனுபவத்தை பெருகை வையகம் அப்படின்னு அவரு சிறப்பாக ஆண்டாளை பற்றிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அப்படி அதையும் நாம் கேட்டு இன்புற வேண்டும் என்பதாக சொல்லி இந்த முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குளிர்ந்தரும் எழுந்தருடைய வரனே, செந்தழல் குறை திருமேனியும் காட்டி, திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி, அந்தனாவதும் காட்டி வந்து ஆண்டாய் என்பதாக ஆண்டதாக சொல்லி இறைவன் வந்து ஆண்டாயினர். அங்கேருந்து வருவார், நம்ம போய் அவர்கிட்ட அணையணுன்றதெல்லாம் இல்ல, நீங்க இங்க இருந்தே கூப்பிடுங்க. திருவண்ணாமலை போகணுமா, திருவண்ணாமலைக்கு போகணும்னு சொன்னா இங்க இருந்தே திருவண்ணாமலையாரை இணைத்து வழிபாட்டு வழிபாடு செய்தீங்கன்னா அங்கேருந்து வருவார். தான் மட்டும் வருவாரா? இல்ல இல்ல, கூட அம்மாவையும் கையை பிடிச்சு கூட்டிட்டு வருவார். நான் சொல்லலைங்க, மணிவாசக பெருமான் சொல்றார், பந்தனை விரலியும் நீயும் நிலச்சிகண்டியில் ஏறும்பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவாங்க. எப்பவுமே வருவாரு. தனியா வர்றது எப்பவுமே ஈஸி. நீங்க வேணா வந்து பாருங்க, ஒரு இடத்துக்கு நீங்க தனியா போகணும்னு சொன்னா எடுத்தீங்கன்னா ரெண்டு பேண்ட போட்டீங்களா, சட்டையை போட்டீங்களா, தலையை வார்த்தீங்களா, வந்துட்டே இருக்கணும். இந்த பக்கம் மட்டும் நீங்க கொஞ்சம் ரெடி ஆகி என் கூட வான்னு மட்டும் சொல்லி பாருங்க. கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துல நீங்க வீட்டை விட்டு வெளியில ஸ்டெப் அவுட் ஆகிறது 2 மணி நேரத்துக்கு எக்ஸீட் ஆகும். எது இல்ல குறை சொல்லல. ஆமா, அதுதான் சொல்றேன். இப்ப சில சமயம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கேஸ் மூண்டனா இல்லையா, எப்ப கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் போய் கஷ்டப்பட்டு டிராபிக் எல்லாம் தாண்டி போனதுக்கு அப்புறம் என்னங்க கேஸ வந்து சிம் இல்ல இந்த பக்கம் வச்சதா இல்ல அந்த பக்கம் வச்சதா எப்படி பக்குன்னு இருக்கு. யோசிச்சு பாருங்க, கேஸ் அதுவும் இந்த பக்கம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கங்க, என்ன ஆகிறது கதி, அதோ கதிதான். அப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, முருகப்பெருமான் எப்ப வந்து அன்னகிரிநாத பெருமான் நினைச்சாலும் வள்ளியை ரெடி பண்ணி வச்சுப்பாராம். வள்ளி எனக்கு தெரியாது எப்ப அருணகிரிநாத அருணகிரி என்ன நினைப்பான்னு தெரியாது. அவ நினைச்ச உடனே த நெக்ஸ்ட் செகண்ட் அவனுக்கு முன்னாடி நம்ம நிக்கணும். அதுக்காக நீ வந்து என்ன பண்ண, ரொம்ப எங்கூடயே ரெடி ஆயிரு ரெடி ஆயிருன்னு சொல்லி அம்மையை ரெடி பண்ணி வச்சுப்பாராம். நீல சிகண்டி ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். வள்ளியம் அம்மையோடு வந்து அருள் புரிகின்ற அந்த தன்மை, பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தொரும் எழுந்தருளிய பரணை. அப்ப அம்மையோடு வராருன்னு சொன்னா அவர் எவ்வளவு கருணை பாருங்க. அந்த கருணையோடு வந்து நமக்கு அருள் புரிவதற்காக வருகின்ற அந்த கருணையை இந்த திருப்பாடலிலே நாம் காணலாம். அதைத்தான் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அங்க சொன்னார். எங்க திருவம்பாவையில் சொன்னார் இல்லையா, இல்லங்கள் தோறும் எழுந்தருளின்னு. அப்ப இல்லங்கள் தோறும் எழுந்தருளுகின்ற பெருமான் நம்முடைய பழங்குடியில் தோறும் எழுந்தருளும் என்று இங்கே கொஞ்சம் அது திரோதான சக்தி. அதனால இல்லங்கள் என்ற நிலையில அந்த இல்லங்கள் வெளிப்பாடு நிலையில சொன்னார். இப்ப கொஞ்சம் திரோதான சுத்தி நெக்ஸ்ட் ஸ்டெப். 2வது கிளாஸ் படிச்சிட்டு இருந்தப்ப 2, 2, 4 அப்புறம் 8வது போனதுக்கு அப்புறம் திருப்பி 2, 2, 4 அதேவா படிக்கிறது. அங்க போனதுக்கு அப்புறம் A+B2 எவ்வளவுன்னு கேட்கணும். இங்க 2வது கிளாஸ்ல கேட்ட கேள்வி வேற மாதிரி இருக்கணும், அங்க போனதுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து வளர்ச்சி இருக்கும். அதே போல திரோதானம் இருக்கின்ற பொழுது இல்லங்கள் தோறும் எழுந்தருளின்னு சொன்னார். திரோதானம் சுத்தி வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறினார் பாருங்க, பழங்குடில் தோறும் எழுந்தருளி. அப்ப இல்லங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அங்கேயும் அந்த குறிப்பை தான் சொன்னார். ஆனா அந்த குறிப்பானது வெளிப்படையா அப்படி இல்லங்கள் தோறும் சொல்லிட்டார். ஆனா இங்கே வருகின்ற பொழுது திரோதான சுத்தியிலே பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே என்பதாக சொல்லி மணிவாசக பெருமான் கொஞ்சம் உள்ள போய் ஆன்மாவிற்கு உள்ளேயும் இருக்கிறார்களா என்று இங்கேயும் இருக்கிறார் பார்த்து நடந்துக்கோ என்பதாக சொல்லிய அந்த வழியிலே நாம் பின்பற்றி நிற்போம் என்பதாக சொல்லி கோபாலையா அவர்களை அவர்கள் இப்பொழுது உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள்.